இப்பொழுதும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியாக நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தையே மீண்டுமாக நாம் தியானிக்கப் போகிறோம். அதிலிருந்து கர்த்தர் எனக்கு தொடர்ந்து தியானிக்கும் பொழுது அடுத்த ஒரு காரியத்தை என் உள்ளத்திலே கர்த்தர் பாரப்படுத்தினார். ஆகினால் அதே வசனத்திலிருந்து நாம் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 நாம் வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி
எப்ராயிமிலே
வில்லை நிரப்பி சீயோனே
உன் புத்திரரை கிழக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி
உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தில் நமக்கென்று விசேஷமாய் சொல்லுகிற ஒரு காரியம், சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் அப்படிங்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த சியோன் என்பது தேவ பிள்ளைகளை குறிக்கும். சியோனே உன்னை உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. கிரேக்கு தேசம் என்பது உலகத்து ஜனங்கள், கர்த்தரை அறியாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் பிசாசனுடைய ஆதிக்கம் அதை குறிக்கும். அதற்கு விரோதமாக உன்னை எழுப்பி உன்னை எப்படிப்பட்ட விதத்தில் உன்னை நடத்துவேன் என்றால் பராக்கிரமசாலியின் கையில் உள்ள ஒரு பட்டயத்திற்கு ஒப்பாக உன்னை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த பராக்கிரமசாலியின் கையில் உள்ள பட்டயம், இதை இந்த வருஷத்தின் நியூ இயர் சர்வீஸ்ல கடந்த ஜனவரி 1 இதை நாம் தியானிக்கும் பொழுது இதை நாம் தியானித்தோம். அப்பொழுது இந்த பராக்கிரமசாலி என்பது யாரை குறிக்கிறது என்பதை நம்ம கவனிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 20:11 வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11 வாசிப்போம்.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த பராக்கிரமசாலி யார் என்றால் நம் தேவனாகிய கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் தான் இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் கையிலே நாம் இருக்கிறதான ஒரு பட்டயம் என்றால் அவர் நம்மை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். ஒரு பட்டயம் என்பது ஒரு நல்ல ஒரு ஆயுதம் தான், ஆனால் அந்த பட்டயம் யார் கையில் இருக்கிறதோ அதனுடைய யூசேஜ் அதுக்கு ஏற்ற விதத்தில் வித்தியாசமாயிருக்கும். புரியுது? உங்களுக்கு எந்த ஒரு பொருளா இருக்கட்டுமே அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கரத்தில் இருந்ததுன்னா அதோடைய வேல்யூவே தனி. இப்ப நம்ம கையில ஒரு பெயிண்டிங் பிரஷ் நம்ம கையில கொடுத்தால் அதை நம்ம வந்து ஒரு கோடு இழுக்கதா நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் கையில் அதே ஒரு பிரஷை கொடுத்தால் அழகான படம் உருவாகும் இல்லையா? பிரஷ் ஒண்ணுதான், பெயிண்ட் ஒண்ணுதான், ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நம்மை ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயமாக நம்மை வைக்கிறது. நம்ம ஒரு பட்டயம், ஆனால் அது யார் கையில் இருக்கிறது? பராக்கிரமசாலியின் பட்டயங்கிறார். இந்த இடத்துல அந்த பராக்கிரமசாலி என்ற இடத்தை கர்த்தரே பிடித்துக் கொள்கிறார். நான் தான் அந்த பராக்கிரமசாலி. சாதாரண பராக்கிரமசாலி இல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலின்றார். உன்னை என் கையில நான் வச்சிருக்கிறேன், நான் பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படியானால் ஆண்டவருடைய பயங்கரமான பராக்கிரமசாலியின் கையிலே நாம் பட்டயமா இருக்கும் பொழுது அந்த யூசேஜ் வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு பலவீனன் கையில் இருக்கிற பட்டயம் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய ஆண்டவர் கரத்தில் இருக்கிற ஒரு பட்டயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பட்டயத்தை வைத்து அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாயிருக்கும். அந்த பட்டயத்தை அவர் யூஸ் பண்ணுவதற்கு என்ன காரியம், எப்படி அவர் யூஸ் பண்ண முடியும், இதுதான் நமக்கு முக்கியமான காரியம். இப்பொழுது அந்த பட்டயமாகிய நம்மை ஆண்டவர் யூஸ் பண்றதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே நாம் கிரயத்தை செலுத்தாமல் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது கூடாத காரியம். நம்முடைய பங்கு கண்டிப்பா இருக்கணும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கிரயம், இது கண்டிப்பா தேவை. இது இல்லாம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை கொண்டும் நமக்குள்ளும் எதையுமே செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அர்ப்பணிப்பு முக்கியம். இதை தியானிக்கும் பொழுது, நான் இந்த மாதத்திற்காக வாக்கு தத்தமாய் வாசிக்கும் பொழுது திடீரென்று உள்ளத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் தூண்டினார். ஆண்டவருடைய கரத்திலே பட்டயத்தோடு இருக்கிற ஒரு காட்சியை வேதத்தில் இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்கொள்வோம், யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 5வது அதிகாரத்திலே ஆண்டவரை ஒரு பட்டயத்தோடு நாம் அவரை பார்க்க முடியும். 5வது அதிகாரம் 13, 14, 15 மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ
எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கவர்
அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன்.
என்றார்.
அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து
பணிந்து கொண்டு
அவரை நோக்கி என் ஆண்டவர் என் அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தரின் சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி
உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை
கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான்.
ரொம்ப அருமையான ஒரு சம்பவம் இது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது யோசுவாவுடைய நிலைமை, அவனை ஆண்டவர் திடப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிற விதம் ரொம்ப அருமையானது. மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை அழைத்து 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வர வைத்தார். அந்த காலத்தில் மோசே கர்த்தரை பற்றிக்கொண்டு ஜனங்களை நடத்தி வரும்பொழுது யோசுவா ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் வாலிபனாக இருக்கும் பொழுதே ஆண்டவரை தாகத்தோடு தேடின ஒரு மனுஷன், வாஞ்சையோடு தேடினவன். சொல்ல போனால் அவனுடைய இருதயத்தின் தாகம் அவ்வளவு அருமையா இருந்தது. கர்த்தரை தேடின விதம் அப்படி இருந்தது. ஆகையினாலே ஆண்டவர் அவரை கொண்டு வந்தார். அதற்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டுறோம் பாருங்க. யாத்திராகமும் 33:11 வாசிங்க. 33:11
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார்.
பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஆண்டவர் பேசுகிறதை கேட்ட மோசை, ஆண்டவர் பேசி முடித்த பின்பு அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசை போயிட்டான். இங்க மோசை தான் முக்கியமான நபர். ஆனால் இந்த யோசுவாவை பார்க்கும் பொழுது இந்த மோசேக்கு பணிவிடைக்காரன், உதவி செய்கிறவன், அவனுக்கு வேண்டிய ஒத்தாசையான வேலைகளை செய்கிற ஒரு வாலிபன் தான். ஆனால் தலைவனாய் இருக்கிற மோசேயே ஆண்டவர் பேசி முடித்த பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டான். ஆனால் இந்த யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அங்கேயே இருக்கிறான். மோசே போனவரும் கூட இவனுக்கு அந்த இடத்தை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. இதுதான் ஒரு அருமையான ஒரு காரியம். மோசேயோடு ஆண்டவர் பேசினார், மோசேயே அங்கிருந்து போயிட்டான். ஆனால் யோசுவா அந்த இடத்தை விட்டு அவன் போவே இல்லை. அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஐயோ, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது, ஆண்டவருடைய இடம், ஆண்டவர் மனுஷனை சந்திக்கிற இடம், அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அங்கேயே தொடர்ந்து காத்திருக்கிறான். இங்கதான் யோசுவாவுடைய வாழ்க்கையின் ஒரு ஆவிக்குரிய தன்மை காணப்படுகிறது. இந்த யோசுவாவை கத்தர் பார்த்தார், இவனுடைய தாகம், இவனுடைய வாஞ்சை இதை பார்த்தார். மோசேக்கு அடுத்ததான சக்சசர் நீதான், ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாளே மோசையினுடைய வாழ்க்கை முடியும் பொழுது ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்தார். இவன் வாலிப வயதிலிருந்தே ஆண்டவருக்காக வந்தவன். அதன் பிறகு ஆண்டவர் அவனை கொண்டு வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பயம், ஏன்னா மோசே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு பட்ட பாடுகள் அவனுக்கு தெரியும், இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் முன்னாலு பார்த்திருக்கிறான். ஆகையினாலே இவனுக்கு அந்த ஜாப் எவ்வளவு டஃப் ஆனதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் மோசேயினுடைய ஊழியத்தை இப்பொழுது யோசுவா கையில கொடுத்த பிறகு யோசுவா தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை திடப்படுத்துறார். முதல் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதான் நடக்கும். பலம் கொண்டு திடமனதாயிரு, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திரும்ப திரும்ப. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யோசுவாவின் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் திரும்ப 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 அவனை பலப்படுத்துவார். அதன் பிறகு அவனை பலப்படுத்தின பின்பு இப்ப இவனுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அவனுக்கு இருக்குது. தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏனென்றால் இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்திலே ஏழு பயங்கரமான ஜாதிகள் இருந்தாங்க. அந்த ஜனங்களை விரட்டியடித்து இவர்கள் அந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டும். அது ரொம்ப பெரிய விஷயம் அது. இதுல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே மோசே நாட்களிலே 12 வேவுக்காரர்களை இந்த கானான் தேசத்துக்குள்ளே மோசேயின் தலைமையில் அனுப்பினாங்க. இதை எண்ணாகமும் 13 அதிகாரத்தில் 25 வசனத்தில் இருக்குது, படிக்க வேண்டாம். அந்த 12 பேரிலே ஒருவன் இந்த யோசுவாவா இருந்தான். அதனால யோசுவாவுக்கு இந்த கானான் தேசத்தில் இருக்கிற அந்த ஏழு ஜாதிகள் எப்படிப்பட்டவங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே அனுப்பப்பட்ட 12 இவன் ஒருத்தன். இவன் பார்த்திருக்கிறான், அங்க கானானியர்கள் கடலோரத்தில் இருக்கிறதை பார்த்திருக்கிறான், ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதர்கள் அங்க இருக்கிறத பார்த்திருக்கிறான், அந்த தேசத்தில் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை பார்த்திருக்கிறான். ஒவ்வொரு காரியங்களையும் அவன் பார்த்திருக்கிறான். அங்க இருந்ததான அந்த எரிகோ பட்டணம், கானான் தேசத்துக்குள் இருக்கிற அந்த எரிகோ பட்டணம், அந்த எரிகோ பட்டணம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை பார்த்திருக்கிறான். இதெல்லாம் கண்கூடாய் பார்த்த இந்த யோசுவாவுக்கு இந்த தேசத்தை சுதந்தரிப்பது எவ்வளவு ஒரு கடினமான காரியம் என்பது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பார்த்திருக்கிறான், விஷுவல் அவனுக்கு தெரியும், நேர பார்த்திருக்கிறான், 40 நாட்கள் சுத்தி சுத்தி பார்த்திருக்கிறான். ஆகையினாலே இந்த சூழ்நிலையில அவன் பயப்பட்டதற்கும் தடுமாறினதற்கும் நிச்சயமாகவே காரணம் இருக்குது. அந்த 12 பேர்ல 10 பேர் நெகட்டிவா பேசிட்டாங்க. நெகட்டிவா சொல்ல போனால் நெகட்டிவாவும் பேசினாங்க, பாசிட்டிவாவும் பேசினாங்க, உள்ளதை உள்ளபடி பேசினாங்க. காலே அந்த இடத்துல சரியான விசுவாசத்தோடு பேசினான். ஆனா இந்த யோசுவா அந்த இடத்துல ஒண்ணுமே பேசல, அந்த சம்பவம் நடக்கும்போது ஒண்ணுமே பேசல. ஏன்னா இவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம், எப்படி ஆகுமோ, அமைதியா இருந்துட்டான். ஆனா இந்த தலைமைத்துவத்தை கர்த்தர் காலேபுக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா காலேபுக்கு கொடுக்கல, யோசுவாவுக்கு கொடுத்தார். காலேப் விசுவாசத்தில் சிறந்தவனாய் இருந்தாலும், உத்தமமாய் பின்பற்றினாலும், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த வாழ்க்கை யோசுவாவுக்குரியது. இன்னொன்னு, யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. யாத்திராகம் 17 அதிகாரத்தில் 8-13 வரைக்கும் படிச்சீங்க, படிக்க வேண்டாம். அவன் ஒரு யுத்த தளபதியானவன், யுத்தங்களை நடத்துவான், அமலேக்கு விரோதமா யுத்தத்தை நடத்துவான். அவன் ஒரு யுத்த வீரன். அதனால இவனுக்கு எல்லா குவாலிட்டிஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்குது, கர்த்தருடைய தெய்வ சமூகத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது, அடுத்தது யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தகுதி அவனுக்கு இருக்கிறது. அதனால ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்து நிக்க வச்சார். இப்பொழுது இந்த யோசுவா இப்படிப்பட்ட நிலைமையில இந்த தகுதியோடு அவன் வந்து நிறுத்தினாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம், ஒரு திகில். இப்ப கானான் தேசத்துக்குள்ள என்டர் ஆயாச்சு, யோர்தான கடந்தாச்சு, 2 அதிகாரத்தில் யோர்தான கடக்கிறாங்க. இரண்டாம் அதிகாரத்தில் மூணாம் அதிகாரத்தில் வரும் பொழுது அதற்காக ஆயத்தமாகறாங்க. மூணாம் அதிகாரத்தில் யோர்தானை கடக்கிறாங்க. கடந்த பிறகு இப்பொழுது இவர்கள் எரிகோவுக்கு முன்னால வந்தாச்சு. எரிகோ ஒரு பிரம்மாண்டமான பட்டணம், பிரம்மாண்டமான மதில் சுவர், அதை தாண்டி உள்ள போய் பிடிக்க வேண்டும். ஏன்னா எரிகோ பட்டணத்தை குறித்து நான் ஏற்கனவே சில காரியத்தை சொல்லியிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது உங்களுக்கு இந்த செய்திக்காக சில வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டான். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள்.
போதும். ராகாப் என்கிற ஒரு வேசி என்கிற பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவளுடைய வீடு பட்டணத்தின் அலங்கத்தில் இருந்தது. அலங்கத்தின் மதில் சுவர் மேல் அவள் வீடு கட்டி இருந்தாளாம். அப்படின்னா ஒரு மதில் சுவர் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஜனங்கள் அதில் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு, ஒரு வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அளவுக்கு மதில் சுவர். இல்ல, மதில் சுவர் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமா ஒரு 1.5 அடி 2 அடி மதில் சுவர் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த மதில் சுவர் ஜனங்கள் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான அகலம் கொண்டது. இதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது 2 மதில் சுவர்கள் இருந்திருக்கிறது. எரிகோவுக்கு 2 மதில் சுவர், உள் மதில் சுவர், வெளி மதில் சுவர். அதற்கு வெளியிலே பார்க்கும் பொழுது பெரிய ஏரி போல் தண்ணி விடப்பட்டிருக்கும், அதில் முதலைகள் போன்றவைகள் விடப்பட்டிருக்கும். அந்த மதில் சுவரிலே பார்க்கும் பொழுது வெளி மதில் சுவர் பருமனானது, உள் மதில் சுவர் அதைவிட பருமனானது. இந்த உள் மதில் சுவரிலே ஜனங்கள் குடியிருந்திருக்கிறார்கள். இந்த மதில் சுவரிலே குடியிருக்கும் பொழுது இந்த மதில் சுவருடைய அகலத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதுல 8 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு அது அகலம் உள்ளதாக இருந்திருக்கிறது. அது பவுண்டேஷன்ஸ் பார்க்கும் பொழுது அதை அளக்கிறாங்க. பார்த்தால் 8 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு அகலம் இருந்துச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ரதம்னா தெரியாது, பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 8 பஸ்ஸை ஒரே நேரத்தில் ஓட விட்டால் எவ்வளவு அகலம், அந்த அளவுக்கு அதனுடைய மதில் சுவர் இருந்திருக்குது. இன்னும் சரியா சொல்ல போனா, நம்ம மவுண்ட் ரோடு மாதிரி, மவுண்ட் ரோடு தான் 4 லேன், இந்த பக்கம் 4 லேன், இந்த பக்கம் 4 லேன், 8 பஸ் ஓடக்கூடிய இடம் ஒரு மவுண்ட் ரோடு அளவுக்கு அகலம் உள்ளதான ஒரு மதில் சுவர். இதை எதை வச்சு இடிக்க முடியாது? அந்த நாட்களிலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி தளவாடங்கள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெடிகள் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாம்ஸ் எதுவும் கிடையாது அதை தகர்ப்பதற்கு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை கொடுக்க போறேன். இப்ப என்ன செய்யறது? இந்த தாண்டி உள்ள போனோம். இந்த நிலைமையில தான் யோசுவா தடுமாறி ஒண்ணுமே புரியாத நிலைமையிலே அந்த எரிகோவின் சமவெளியில் அதுக்கு முன்னால வந்து நின்றுட்டு ஆண்டவரே நினைக்கிறான், இது எப்படி இதை தாண்டி போறது, எப்படி இந்த பட்டணத்தை பிடிக்கிறது, என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியல, பிளைண்டா நிக்கிறான், என்ன செய்யறது, இது எப்படி தாண்டி போறது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், சில காரியங்கள் உங்களுக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு நியமித்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால பெரிய மதில் சுவர் இருக்குது, அதை தாண்டி எப்படி போறது? அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கும், உலக நன்மையா இருக்கும், வேறு எதுவானாலும் இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு கர்த்தர் நமக்கு முன்னால வச்சிருக்கிறார், நமக்கு முன்னால்தான் இருக்குது. ஆனா அதை எப்படி சுதந்திரிக்கிறது? இந்த நன்மையை எப்படி பெறுவது தெரியல, இந்த நன்மை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வது புரியல, தடுமாறுகிறோம். இது எப்படி நம்ம பெறுவது, இந்த நன்மை எப்படி பெற்றுக் கொள்வது? ஏதோ ஆவிக்குரிய நன்மையோ, உலக நன்மையோ, சரீர நன்மையோ, பொருளாதார நன்மை, ஏதோ ஒன்று முன்னால இருக்குது, ஆனால் அடைவதற்கான வழி தெரியல. ஏன்னா அதற்கு முன்னால பெரிய மதில் சுவர் நிக்குது. எப்படி இதை அடைவது? இந்த சூழ்நிலையில தான் தடுமாறி போய் அவன் எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். என்ன பண்றதுன்னு அப்படியே ஆண்டவரை மனசுல நினைச்சிட்டே பார்க்கறான். பார்க்கும் பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருத்தர் நிக்கிறார், பிரம்மாண்டமா ஒருத்தர் நிக்கிறார். அவன் திடீர்னு பார்க்கறான், ஒருத்தர் நிக்கிறார் அவனுக்கு எதிரில். உருவின பட்டையும் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்களை சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். சொன்னவுடனே அவர் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டான். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். வேதத்தில் தூதர்கள் பூமியிலே உலாவின சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் தூதன் என்று வரும். ஆனால் ஒரு புருஷன் அல்லது தூதர் கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்னு மென்ஷன் பண்ற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிற வார்த்தை. அவன் பார்க்கிறான் இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவின பட்டயத்தோடு அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு. இவனுக்கு ஒரு பக்கம் பயம், யாரு பட்டயத்தை உருவிட்டு நமக்கு முன்னால் இப்படி நிக்கிறாங்களே பிரம்மாண்டமா, ஒருவேளை நமக்கு ஆபத்தோ, உருவின பட்டயத்தோடு நிக்கிறாரு நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ என்று சொல்லவன் பயத்தோடு, ஆண்டவரே நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிராளியை சேர்ந்தவரோ, ஒருவேளை எரியோவில் இருந்து யாராவது நிக்கிறாங்களோ, ஏன்னா அவன் லைவ் அப்படி பாக்குறான், எங்களை சேர்ந்தவரோ அல்லது எங்கள் எதிராளியை சேர்ந்தவரோ. உடனே உங்களை சேர்ந்தவன் சொல்ல எதிராளியை சேர்ந்தவன் சொல்லுது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நான் வந்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்தில் இந்த யோசுவா தடுமாறி நிற்கும் போது நம் ஆண்டவரே நேரம் அவனுக்கு முன்னால வந்து நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்துச்சு. அவர் தான் யாருன்னு சொல்றாரு. இந்த இடத்தில் அவருக்கு என்ன தேவை? இந்த இஸ்ரவேல் சேனையை லீட் பண்ணக்கூடிய ஒரு அதிபதி தேவை. ஏன்னா இவன் தடுமாறி நிற்கிறான், எப்படி இதை பிடிக்கிறது? நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். இந்த யுத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவே முன்னால லீட் பண்ணி வந்துட்டார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நீங்கள் பெற வேண்டும். அவர் தான் உங்களை லீட் பண்ணி கூட நடத்துவார். இந்த எரிகோவை பிடிப்பது யோசுவாவின் திறமை அல்ல, ஞானம் அல்ல, அவனுடைய சாதியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே முன்னின்று அதை சுதந்திரிக்கிறதற்காக, சுதந்திரிக்க வைப்பதற்காக முன்னால் வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் உருவின பட்டயத்தோடு உங்கள் பட்சத்தில் வந்து உங்களுக்கு முன்னால் நின்றால்தான் உங்கள் வாழ்க்கையில காரியம் நடக்கும். அவர் இல்லாமல், அவருடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால் ஒரு சின்ன காரியத்தையும் சுதந்திரிக்க முடியாது. தடுமாறி நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முன்னால் வந்து நிற்கிறார். பாருங்க, உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். பட்டயத்தை உரையில கூட போடல, உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு ரெடின்றார். யோசுவா ரெடி ஆனதுக்கு முன்னால் ஆண்டவர் ரெடி ஆயிட்டார் பட்ட யுத்தத்துக்கு. ஆமேன். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் நமக்கு முன்வாய் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம ரெடி ஆறதுக்கு முன்னால் ஆண்டவர் ரெடி ஆயிடுறார். ஆனா நம்ம தான் பல நேரத்தில் ரெடி ஆகாம அப்படியே முடிச்சிட்டு நிக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறோம். அவர் ரெடியா நிக்கிறாரு. உனக்கு நான் சுதந்திரிச்சு கொடுக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கிறேன். அவர் நமக்கு முன்னால் ரெடியா நிக்கிறாரு. நம்ம தான் ரெடி ஆகாம பல நேரத்தில் நிக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக ரெடியா நிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சகல காரியத்தையும் நடத்துவதற்கு உங்களுக்கு அவர் ரெடியா நிக்கிறார். ஆனால் நீங்க ரெடியாக இருக்கிறதுனால பல நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாம இருக்கிறோம். அவர் ரெடியா இருக்கிறார், ஆனால் நம்ம ரெடியாகல. அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வாங்கி கொடுப்பதற்கு நம்ம ரெடியாகல. யோசுவா அப்படியே தடுமாறி நிற்கிறான். உடனே பாதத்திலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். இவன் ஒரு தூதனாய் இருப்பான், ஆனால் என்னை பணிந்து கொள்ளாதேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பணிந்து கொள்ளுதலை அந்த மனுஷன் அவர் அப்படியே அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலையில் அடியனுக்கு நீ சொல்லுகிறது என்ன? நான் என்ன செய்யணும்னு சொல்லுகிறீர்கள்? சேனையின் அதிபதின்னு சொல்லிட்டீர்கள், எனக்கு முன்னால் வந்து நிற்கிறீர், உருவின பட்டயம் உங்க கையில் இருக்குது, நான் என்னதான் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ பட்டயத்தை உருவ வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உன் கால் இருக்கிற செருப்பை மட்டும் கழட்டி போடு, அது போதும். நீ செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. நீ பட்டயத்தை உருவாது, அதை நான் உருவிட்டேன். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், அதை நான் செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் செருப்பை மட்டும் கழட்டி போடு, அது போதும். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. ஏன்னா நீ நிற்கிற இந்த பூமி, இந்த இடம் பரிசுத்தமானது என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை சுதந்திரிக்க வைக்கிறார். அது ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், உலக காரியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சுதந்திரிக்க வைக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போட வேண்டும். இந்த பாதரட்சைகளை கலற்றி போடுதல் என்றால் என்ன? அதுல தூசி படிஞ்சிருக்குது, அந்த தூசியோடு இருக்கிற அந்த பாதரட்சையை கலற்றி போடு. உன்னை சுத்தமாக்கிக் கொள். நீ சுத்தமாகணும், நீ பரிசுத்தமாகணும். நான் உனக்காக எல்லாத்தையும் செய்வேன், நீ செய்ய வேண்டியது உன் கால இருக்கிற பாதரட்சை கழட்டி போடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி இருக்கிற தடை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நியமித்ததை நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் அடைய வேண்டிய விதத்தில் நாம் இன்னும் பரிசுத்தம் அடையாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு தடை. நீ உன் காலத்துக்கிற பாதலட்சிய மாட்டம் கழட்டி போடு, மீதி நான் பார்த்துக்கிறேன், மீதி நான் செய்யறேன், மீதி எல்லாத்தையும் நான் உனக்கு செய்யறேன். உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த எரிகோவின் சமவெளி, இந்த எரிகோவின் சமவெளி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு நான் கேட்கிறேன். இது எரிகோவின் சமவெளி இல்லையா? 13 வசனம் சொல்லுகிறது, எரிகோவின் வெளியிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது. இந்த சம்பவம் எங்க நடக்குது? எரிகோவின் சமவெளியில் நடக்குது. எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் யோசுவா. 13 வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த 15 வசனம் எப்படி முடியுது பாருங்க, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானதுன்னு முடியுது. நான் கேட்கிறேன், எரிகோவின் சமவெளி பரிசுத்தமானதா? இது கேட்கணும், யோசிக்கணும். அந்த சம்பவம் நடக்கிறது எரிகோவின் வெளியிலே, அவன் இந்த காரியம் அவனுக்கு நடக்குது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற அந்த இடம் பரிசுத்தமானதுன்னு சொல்றாரு. எரிகோவின் சமவெளி பரிசுத்தமானதா? கிடையவே கிடையாது. எரிகோவின் சமவெளி பரிசுத்தமானது கிடையாது. அது என்னன்னு பாருங்க, 17 வசனம் வாசிங்க. அப்ப உங்களுக்கு 6 17 வசனத்தை வாசிப்போம். யோசுவா 6:17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடானதாயிருக்கும். அப்ப எரிகோவின் சமவெளி எப்படிப்பட்ட இடம்? சபிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த பட்டணமே சபிக்கப்பட்டது, இதில் இருக்கிற எல்லா பொருளும் சபிக்கப்பட்டது, சாபமானது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடம் பரிசுத்த பூமிங்கிறார். எப்படி அது? வேதம் தெளிவா சொல்லுகிறது, இந்த பட்டணம், இதையும் ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடானதாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் இடத்துல வெளிப்படுத்தி இருக்கார். அப்படியானால் இது எப்படி? ஒரு பக்கம் வசனம் இது சாபத்தீடானதா இடம்னு சொல்லுது, எரிகோவை சபிக்கப்பட்ட இடம்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் இதை ஒரு பரிசுத்த பூமின்னு சொல்லுது. இது எப்படி ரெண்டு ஒன்னா இருக்க முடியும்? எப்படி என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பழைய வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட பூமி. இது நம்முடைய சரீரம் சபிக்கப்பட்டது, நம்முடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத ஒரு சரீரம், ஆண்டவர் இல்லாத ஒரு ஜீவியம் சபிக்கப்பட்டது. ஆனால் இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில் ஆண்டவருடைய பாதம் எங்கு வந்து படுகிறதோ அது பரிசுத்த பூமியாக மாற்றப்படுகிறது. அதான் உண்மை. ஒரு காலத்தில் இந்த சரீரம் சபிக்கப்பட்ட ஒரு சரீரம், பாவ சரீரம் சபிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் என்னைக்கு இந்த இடத்துல வந்து காலை வச்சுட்டாரோ, நமக்குள்ள அவர் என்னைக்கு வந்து இறங்கிட்டாரோ, அப்புறம் அது சபிக்கப்பட்டதல்ல, அது பரிசுத்த பூமியாக மாற்றப்பட்டு விட்டது. அதான் உண்மை. எரிகோ நியாயமான விதத்தில் அது ஒரு சாபத்தீடான ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் இந்த இடத்துல சேனையின் அதிபதியாக ஆண்டவர் அந்த இடத்துல வந்து காலை வச்ச உடனே இப்ப சொல்றாரு, இது சபிக்கப்பட்ட இடம்ல, இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமியில நீ பாதரட்சையை கழட்டி போடு. அசுத்தமான பாதரட்சையோடு இந்த பரிசுத்த பூமியில நிக்காத. இப்ப நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது எந்த அளவுக்கு நீங்க அப்சர்வ் பண்ணீங்க எனக்கு தெரியல. இந்த சரீரம் ஒரு காலத்திலே சபிக்கப்பட்டது, அசுத்தமானது. ஆனா ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது உள்ள வந்து காலை வச்சுட்டாரு. காலை வச்ச பிறகு, அவர் உள்ள இறங்கிட்ட பிறகு, இது பரிசுத்த பூமியாய் மாறிடுச்சு. இந்த பரிசுத்த பூமியாக கர்த்தர் மாற்றிவிட்ட பிறகு நம்முடைய அழுக்கு பாதரட்சை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆண்டவர் இதை பரிசுத்தமாய் மாற்றிவிட்ட பிறகு, பரிசுத்த ஸ்தலமாய் இதுல காலம் இறங்கிட்ட பிறகு, நம்முடைய சொந்த அழுக்கு பாதரட்சை நம்ம போட்டு இருக்க கூடாது. நம்முடைய சொந்த அழுக்கு பாதரட்சையை கழட்டி போடணும். உங்களுடைய சொந்தமான, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், குற்றங்கள், குறைவுகள், அசுத்தங்கள், பாவங்கள் சகலத்தையும் கலத்தி போடணும். ஏன்னா இது ஆண்டவர் இறங்கி ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றப்பட்டு விட்டது. இதில் அழுக்கு பாதரட்சையோடு உட்காரக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பாதரட்சை கழற்றி போடு. அதை நீ செஞ்சாதான் இந்த பட்டயம் வேலை செய்யும். இந்த பட்டயத்தோடு நான் யுத்தம் பண்ணி இந்த எரிகவை உன் கையில நான் கொடுக்கணும், நான் இந்த பட்டயம் ஒர்க் பண்ணணும்னா நீ கால இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. என்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலியின் பட்டயமா நம்மளை யூஸ் பண்ண நினைக்கிறாரு. இந்த பட்டயத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணணும்னா முதல்ல அழுக்கு பாதரட்சை கழட்டி போடணும். அழுக்கு பாதரட்சை கழட்டி போடாமல் ஆண்டவர் நம்மை இந்த பட்டயமாக நம்மை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. தன் கரத்தின் பட்டயமாக நம்மளை யூஸ் பண்ண முடியாது. அழுக்கு பாதரட்சை கழட்டி போடப்பட வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், குறைவுகள், சின்ன சின்னதுன்னு சொல்லி எதையுமே கேர்லெஸ்ஸா நினைக்காதீங்க. கழற்றி போடுங்கள், கழற்றி போடுங்கள், டோட்டலா கழற்றி போடுங்கள். ஆண்டவர் தான் அதை சொல்றார், டோட்டலா கழற்றி போடுங்கள். அப்பதான் இந்த பட்டயத்தை வச்சு நான் யூஸ் பண்ணி நான் பட்டணத்தை பிடிக்க முடியும். ஆண்டவர் சொல்றது எல்லாமே இதுதான். நான் ஆராதனை நேரத்தில் கூட ஒரு வசனத்தை சொன்னேன், மறுபடியும் அதை வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25:8 வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:8 வாசிக்கலாம்.
அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண,
அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக,
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் இதைத்தான் நம்மகிட்ட மெயினா கேட்கிறார், நான் வாசம் பண்ணணும்னா ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நீ மாறணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம் தான் உங்களை வெற்றி உள்ளவர்களா தோல்வியானவர்களான்னு உங்களை நிர்ணயிக்கும். நல்லா புரியணும். நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி நான் யாருக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். இங்க சர்ச்சுக்கு நீங்க வந்தீங்கன்னா உடனே ஆசீர்வாதம் உங்களுக்கு கேரண்டி நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை நடத்த முடியும். அதுதான் உண்மை. நீங்க ஒரு பரிசுத்த ஸ்தலம். இப்ப நம்ம வர்ஷிப்புக்கு வரோம், சர்வீஸுக்கு வரோம், ஆராதனை நேரத்தில் துதிக்கலாம், சோத்தரிக்கலாம், ஒரு தேவ சமூகம் வரும், வரலாம். அந்த துதிகளுக்காக துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், அதனால அந்த துதிகளின் நடுவிலே ஒரு பிரசன்ஸ் வரும். ஆனால் அதை நீங்கள் தேவ பிரசன்னமாய் நீங்க முழுவதுமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையாக மட்டும்தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர அதுக்கு மேலாக நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ணுதல் என்பது எப்பவுமே கூட இருக்கணும். அது எப்பவுமே கூட இருக்கிறதற்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மணி நேரம் அப்படி துதிச்சுட்டு போறது ஒன்றும் போதாது. புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் பரிசுத்தம் அதுதான் அவசியம். அப்பதான் அவர் வாசஸ்தலமாய் இருக்கும். நான் அவர் நடுவில் வாசமாய் இருக்கும் பொருட்டு தங்கிறதுக்கு நான் ஒரு பரிசுத்த ஸ்தலமா மாறணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசிட்டரா இருக்கணுமா, உங்ககிட்ட தங்கி இருக்கணுமான்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு சும்மாடி வந்து போறவங்களுக்கு ஜஸ்ட் ஆண்டவர் ஒரு விசிட்டர், விசிட் பண்ணுவார். நீங்களும் வரீங்க, அவர் உங்களை வருவார் பாப்பார். நீங்க அவரை பார்க்க வரீங்க, அவர் உங்களை பார்க்க வருவார், பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் தங்கி இருக்கணும்னா இந்த விசிட்டர் நிலைமையெல்லாம் போதாது, விசிட்டரா இருக்க கூடாது. ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான் அவர் தங்க முடியும், தங்க முடியும். அவர் தங்கி இருந்தாதான் உங்களுக்கு அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா நான் வெற்றி பெறுவேன். நாளைக்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னா நாளைக்கு நான் வெற்றி பெறுவேன். நாளைக்கு நாளானைக்கு என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னா வெற்றி பெறுவேன். அடுத்த நாள் என் ஆண்டவர் என்னோடு இல்லைன்னா என் வாழ்க்கையில தோல்வியா தான் போய் முடியும். அதான் உண்மை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சு வாரம் ஃபுல்லா ஓட்டில நினைக்காதீங்க, நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதை வச்சு வாரம் ஃபுல்லா ஆசீர்வாதம் வந்துடும், வரவே வராது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு இருந்தாதான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி, நாளைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், நாளானைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தாதான் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் என்னைக்குமே பல்கா கொடுக்க மாட்டாரு. அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். டெய்லி வேஜஸ் தான் நமக்கு, மாச சம்பளம் கிடையாது, வார சம்பளம் கிடையாது, டெய்லி வேஜஸ். புரியுதா உங்களுக்கு? மொத்தமா மாசத்து மாசத்துக்கு முதல் வாக்கு தத்த ஆராதனைகள் முதல் வாரம் வந்த மொத்தமா அப்படி அள்ளி மாசத்துக்கு கொடுத்துருவாரு நினைக்காதீங்க, ஒருபோதும் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு இருக்கணும். நாளைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நாளைக்கு ஆண்டவரோடு இருக்கணும். டெய்லி அன்றன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படித்தான் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மொத்தம் ஆண்டவர் மன்னாவை கொட்டிடல, ஒரு மாசத்துக்கு வேண்டிய மன்னாவை அப்படி கொட்டிடல, தினந்தோறும் போய் மன்னாவை போருக்கிறாரு, டெய்லி போய் வாங்கணும், ரெண்டு நாளைக்கு கூட எடுத்து வைக்க முடியாது, டெய்லி போய் வாங்கணும், மண்ணை எடுக்கணும். நமக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் சொல்றேன், டெய்லி வேஜஸ் நமக்கு, மொத்தமா பல்காலம் கொடுக்கிறது கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாந்துறதை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இந்த வானம் ஃபுல்லா நல்லா இருக்கும், நடக்காது, ஒருபோதும் நடக்காது. ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஆண்டவரை எப்படி தேடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிறீர்களோ, அதை வைத்துத்தான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையின் வெற்றி இருக்குமே தவிர, மொத்தமாக ஒரு வாரத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போயில நடக்கவே நடக்காது. தினந்தோறும் ஆண்டவரை தேட வேண்டும், தினந்தோறும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், தினந்தோறும் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், தினந்தோறும் கர்த்தருக்கு முன்பாய் நீங்கள் ஒரு வாசஸ்தலமாய் நீங்க நிக்கணும், ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் நீங்க நிக்கணும். அங்கதான் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து உங்களை நடத்த முடியும். சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இத பரிசுத்தம் ஒன்றுதான், இந்த பாதராட்சிகளை கலற்றி போடுகிறது ஒன்றுதான், இந்த பட்டயத்தை ஆண்டவர் யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் பார்த்தோம். இவன் பாதரட்சியை கழுத்தி போடுறதா அவர் யுத்தத்துக்கு வர முடியும். அதைத்தான் சொல்ற, நீ கால இருக்கிற பாதரட்சியை கழுத்தி போடுனா உனக்கு யுத்தம் பண்றதுக்கு வரேன், உனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறேன், கால இருக்கிற பாதரட்சியை கழுத்தி போடும். இப்ப அந்த பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா சில விஷயத்தை சொல்றேன். தவறான விதத்தில் பரிசுத்தம், பரிசுத்தத்தில் பாத்தீங்கன்னா அதுல கூட நிறைய விஷயம் இருக்குது. தவறான விதத்தில் பரிசுத்தம் அடைகிறதும் சரியான விதத்தில் பரிசுத்தம் அடைகிறதும் ரெண்டு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா பல நேரத்திலே நம்ம பரிசுத்தம் அடைவோம், ஆனா இந்த பரிசுத்தம் அடைகிறதுலையும் கூட சில தவறுகள் இருக்கிறது, அதை ரொம்ப சென்சிட்டிவா நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு மூன்று தவறான விதத்தில் பரிசுத்தம் அடைகிற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு, சரியான விதத்தில் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கான வழியை நம்ம பார்க்க போறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு ஒத்த இன்னொரு சம்பவம், மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து
எரிந்தும்
அது வெந்து போகாமல் இருந்தது.
அப்பொழுது மோசே
இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார்.
அவன்
இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
இதே சம்பவம் மோசேக்கு நடந்திருக்கு. மோசையுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அருமையான சம்பவம். மோசையுடைய வாழ்க்கை 120 வருஷம், அதன் 3 40களாக பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, பார்வோனின் குமாரத்திக்கு வளர்ப்பு மகன், ராஜா வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் ஒரு எளிமையான ஆடு மேய்க்கிறவனாக தினந்தோறும் ஆடுகளை மேய்த்து ஒரு கடினமான வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால், இவனுடைய கிட்டத்தட்ட 80வது வயசுல இது நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. 40 வருஷம் ராஜா வாழ்க்கை வாழ்ந்து அடுத்த 40 வருஷம் இப்பொழுது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். வழக்கம் போல இவன் ஆடு மேய்க்கிறான். இதுல இவனுக்கு சொந்தமான ஒரு ஆடு கூட கிடையாது, தன் மாமனாருடைய ஆடுதான் மேய்ச்சிட்டு வந்தானா, மாமனாகிய எத்திரோடைய ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு வந்தானா. இவனுக்கு சொந்தம் ஒரு ஆடு கிடையாது. இவன் யாக்கோபு மாதிரி டேலண்டான ஆள் கிடையாது, தனக்கு சொத்து சேர்க்கிற ஆள் கிடையாது. கொடுத்த ஆடுகளை மேய்ச்சிட்டு கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு மாமனார் வீட்டில் நிம்மதியா இருக்கிற அப்படி ஒரு வாழ்க்கை. கொடுக்கறத சாப்பிட்டு சொல்ற வேலையை செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான். இப்படி வழக்கம் போல ஆடு மேய்ச்சிட்டே வரான். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் போல இருக்குது அப்படின்னு ஆடு மேய்ச்சிட்டே வரான். ஆடு மேய்ச்சிட்டே வரவன் எங்க போறான் தெரியுமா? தேவ பர்வதத்துக்கே போயிட்டான். ஒரே இதுவும் வித்தியாசம், தேவ பர்வதம். அங்கே யோசுவா சந்தித்தது, கர்த்தருடைய தூதரானவரை சந்தித்தது சபிக்கப்பட்ட எரிகோ, எரிகோவின் சமவெளி, அது சபிக்கப்பட்ட இடம். ஆனால் இங்கே மோசே சந்திக்கிற இந்த இடம் தேவ பர்வதம், ஆண்டவருக்கென்று ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம், அது ஒரு மலை. அந்த இடம் வந்து தேவ பர்வதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஓரேபே தேவனுடைய பர்வதம். எப்படின்னா ஆண்டவர் ஒருவேளை இந்த இடத்துல அடிக்கடி இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடமா இருக்கணும், தேவ பர்வதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல இவன் என்ன செய்யலாம்? தேவ பர்வதத்திலே ஆடு மேய்ச்சி உட்கார்ந்துகிறான். தேவ பர்வதத்தில் எப்படி இருக்கணும்? தேவனு கேட்டு சிந்தையோடு இருக்கணும். இங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்க கூடாது. இது தேவ பர்வதம், தேவ சமூகம். இங்க வந்துட்டு நிறைய பேர் என்ன செய்யறோம்? ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்து இங்க வந்து உட்காந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு பிசினஸ் என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன ஸ்டாக் போடலாம், நாளைக்கு வேலை எப்படி கவனிக்கலாம், எப்படி லாபம் வரும், எப்படி கணக்கு போடலாம், இங்கே உட்காந்துட்டு அங்க ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறோம். தேவ பருவத்தில் உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறோம். தேவ பருவத்துக்கு வந்தால் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இவன் என்ன செய்யலாம்? தேவ பருவத்தில் வந்து ஆடு மேய்க்கிறான், ஆடு மேய்ச்சிட்டே வரான். திடீர்னு பாக்குறான், தேவ பருவம் தன்னை வெளிப்படுத்துது. திடீரென்று ஒரு முட்செடி எரியுது. இவருக்கு ஆச்சரியம், ஏன்னா எப்பவுமே ஆடுதான் இந்த முள்செடியை வந்து செடியை எல்லாம் பார்த்து எல்லாம் ஆடுக்கு சாப்பாடு கூட நினைச்சு வரலாம். ஆனால் இந்த இடத்துல திடீர் என்ற ஒரு செடி எரியுது, ஆனால் அது சாம்பல் ஆகல. ஆச்சரியத்தோடு பார்க்கல, இப்படியும் நம்ம பார்த்தது இல்லையே. கிட்ட போய் பார்க்கலாம், கிட்ட வந்து எட்டி பார்க்கறான். ஆண்டவர் உள்ள இருந்து நேர பேசுறாரு. மோசே கூப்பிடுறாரு, கிட்ட போய் பார்க்கறான். உன் கால இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிறது பரிசுத்தமான பூமி, தேவனுடைய பர்வதம், உடனே பரிசுத்தப்படுத்து. இந்த 40 வருஷம் நீ ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்ட, முதல் 40 வருஷம் நீ அரண்மனையில வாழ்ந்த, அடுத்த 40 வருஷம் நீ மெய்ப்பனா வாழ்ந்துட்ட, இந்த 80 வருஷம் உடைய வாழ்க்கையில எப்படியே காலம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ராயல் லைஃப், செகண்ட் ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனான வாழ்க்கை. இது ரெண்டுமே இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் நீ என்னுடைய காரியத்தில் நீ வர முடியாது, நான் உன்னை நடத்த முடியாது. இதெல்லாம் உனக்கு அடிப்படை விஷயம். ஆனால் என்னுடைய ஊழியக்காரன நீ அடுத்தது வரணும், என்னுடைய வேலையை நீ செய்யணும், நான் உன்னை நடத்தணும். இதுக்கு முன்னால உன்னை முதல் 40 வருஷம் பார்வன் உன்னை நடத்தினான், இரண்டாவது 40 வருஷம் மாமனார் உன்னை நடத்தினாரு, அடுத்த 40 வருஷம் நீ நான் உன்னை நடத்தணும். நான் உன்னை நடத்தணும்னா நீ பரிசுத்த ஸ்தலம், நீ பரிசுத்தமா மாறும். புரியுதா உங்களுக்கு? காரியங்கள் வேற. பார்வோ நடத்துறதுக்கு பரிசுத்தம் தேவையில்லை, மாமனார் நடத்துறதுக்கு பரிசுத்தம் தேவையில்லை, ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும் என்றால் பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. புரியுதா? ஆண்டவர் உங்களை நடத்தணும்னா பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களை நடத்தணும், நான் உன்னை நடத்தணும். இனி அடுத்த 40 இயர்ஸ் நான் உன நடத்தணும். இனி மாமனார் நடத்த மாட்டாரு, இனி பார்வோ நடத்த மாட்டான், நான் உன்னை நடத்த போறேன். அதுக்கு உனக்கு பரிசுத்தம் தேவை. கால்களில் இருக்கிற பாதராட்சி கலத்தி போடு. சொன்ன பிறகுதான் இவன் கலத்தி போடுறான். இதுக்கு முன்பதாகவே இவன் யார்னு இவனுக்கு தெரியும், இவன் இஸ்ரவேலின் கோத்திரத்தான் என்று இவனுக்கு தெரியும். என கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்தினதுனாலதான், இவன் எபிரேயன் என்பதை வெளிப்படுத்தினதுனாலதான் இவன் அந்த ஒரு ராணுவ ஒரு வீரனை அவன் வெட்டி கொண்டான். இவனுக்கு தெரியும் தான் யாருன்னு தெரியும். தெரிந்தாலும் அப்படியே இருந்துட்டு ஆடு வச்சுட்டே உட்காந்துருக்கிறான். 40 வருஷத்துக்கு முன்னாலே இவன் யாருன்னு இவனுக்கு தெரியும், அதனாலதான் இவன் யாரும் இவனுக்கு தெரியும். இவன் ஒரு தேவ ஜனம் என்று தெரிந்திருந்தும் அதற்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாடல. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பரிசுத்தமாகணும் செருப்பு கழித்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும், நாம தேவ ஜனங்கள் என்று நமக்கு தெரியும். தேவ ஜனங்கள் என்று நமக்கு தெரிந்திருந்தும் நம் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப சொல்றாரு, இப்ப நான் சொல்றேன், நான் உன்னை நடத்தணும், நீ உன் செருப்பை கழட்டு, உன் பாதரட்சியை கழட்டு சொல்லி அதுக்கு பிறகு பாதரட்சியை கழட்டி போட்டான். முதல் பரிசுத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லி 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 போராடி சொல்லி 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 செருப்பு கழுறது. ஆண்டவர் போராடி இதை விடு அதை விடு இதை செய் அதை விடு, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளிலும் போராடி 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 ரொம்ப போராடி அப்புறம் ஒண்ணு ஒண்ணா விடுறது. பத்து தடவை சொல்லி ஒண்ணு விடுறது, புரியுதுல, சொல்லி 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 பாவத்தை விடுறது. இது முதல் ரகம். மோசையுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இருக்கட்டும். இது ஒரு ரகம். ரெண்டாவது ஒரு ரகம் இருக்குது, அதுக்கு போயிடலாம். யோசுவாவின் புஸ்தகத்திலே மூணாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம்.
யோசுவா ஜனங்களை நோக்கி,
யோசுவா ஜனங்களை நோக்கி,
உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்,
உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்,
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான்.
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். மோசே விஷயத்தில் ஆண்டவரே சொன்னார், உன் பாதரட்சியை கழற்றி போடு, ஏன்னா இனி நான் உன்னை நடத்தணும் சொன்ன பிறகு அவன் செஞ்சா. ஆண்டவர் சொல்லி செய்யறது. ரெண்டாவது, யோசுவாவின் நாட்களில், இப்போ யோசுவா இங்க சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இது மனுஷன் சொல்றது, மனுஷன் சொல்லி பரிசுத்தமாகிறது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் நேரடியா சொல்லி அவன் பரிசுத்தமானான். ரெண்டாவது யோசுவா சொல்றான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது என்ன பின்னணினா, யோர்தானுக்கு முன்னால் வந்து நிக்கிறாங்க, யோர்தானை கடந்து போனோம். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இவர்கள் கடந்து போக வேண்டும். வாசிங்க மூணாம் அதிகாரத்தில் பாருங்க, பதிமூணாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், பன்னெண்டாம் வசனத்திலிருந்து.
இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள்.
யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் எப்படி இருக்கு பாருங்க, 15 வசனம்.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்,
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்
கரை புரண்டு போ,
கரை புரண்டு போ, கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிற மேக்சிமம் லெவல்ல தண்ணீர் ஓடுகிற ஒரு ஸ்டேஜ்ல தான் அவங்க கடந்தாங்க, புரியுதா? யோர்தான்ல அதிகமாய் தண்ணி ஃபுளோ ஆகக்கூடிய அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அதை பிளக்க வச்சார். சும்மா கொஞ்சம் தண்ணி ஓடும் போது இல்ல, மேக்சிமம் லெவல்ல தண்ணி ஓடுற நேரத்தில். அப்படியானால் இந்த யோர்தான் பிளக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் தண்ணி ஓடுற விஷயமா ஈஸியா நம்பிடலாம். ஆனா இவ்வளவு தண்ணி கரை புரண்டு ஓடுகிற இந்த நிலைமையிலே இதை கடந்து போகிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. 20 லட்சம் ஜனங்கள் கிட்டத்தட்ட கடந்து போறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப யோசுவா பார்க்கறான், ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே செயல்படணும்னா ஜனங்கள் பரிசுத்தம் அடையணும், ஒரு அற்புதம் நடக்கணும், நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், யோர்தான் பிளக்கிற ஒரு அற்புதம் நடக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இது எப்படிப்பட்டது தெரியுமா, எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு காரியத்துக்காக பரிசுத்தமாகிறது. ஒரு காரியம் நடக்கணும், நாளைக்கு அற்புதம் நடக்கணும், யோர்தான் தடுக்கணும், அதுக்காக இன்னைக்கு பரிசுத்தம் பண்றது. புரியுதா? உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு தேவை ஆண்டவர் சந்திக்கணும், ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையில், நமக்கெல்லாம் எங்கிருந்து ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்க போறாரு, ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்கிருந்து பதில் வரப்போகுது? அப்ப பாக்குறீங்க ஆண்டவரே என்ன மன்னிங்க, அப்பதான் நம்முடைய குறைவெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது, அந்த நேரத்துல தான் தெரியும் நம்முடைய குறைவு என்ன, நம்முடைய பாவம் என்ன, நம்முடைய ஜப குறைவு என்ன, கத்தரை தேடுறது எப்படி, சர்ச்சுக்கு டைமுக்கு போறது எப்படி, அப்பதான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொன்னா தெரியாது, அப்பதான் தெரியும். ஐயோ ஆண்டவரே நான் சர்ச்சைகளாம் வார வாரம் இந்த வாரம் லேட்டா போன ஆண்டவரே, வார வாரம் லேட்டா போற ஆண்டவரே, என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்போதான் நமக்கு சர்ச்சைக்கு போற லேட்டா வருது தெரியும், நம்ம குறைவு தெரியும், எல்லா காரியம் அப்பதான் தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும். உட்காந்து உட்காந்து பரிசுத்தம் பண்றது எதுக்கு, அந்த ஒரு ஜபத்துக்கு பதில் வாங்கணுமே அதுக்காக, ஒரு அற்புதம் நடக்கணுமே அதுக்காக. காரியத்திற்காய் பரிசுத்தமாகுதல், உங்கள் காரியம் உங்கள் ஜபத்துக்கு ஒரு பதில் வரணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுன்றதுக்காக பரிசுத்தமாக நினைக்கிறீங்களா? தவறு. புரியுதா? கர்த்தர் சொல்லி 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 பரிசுத்தமாகிறது தவறு. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணுன்றதுக்காக இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்த நினைக்கிறீங்களா? தவறு. காரியமும் நடந்துச்சு, அவங்க பரிசுத்தம் பண்ணாங்க, அதே மாதிரி பரிசுத்தம் பண்ணாங்க, அடுத்த நாள் யோர்தான் படுத்துச்சு, நடந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது சரியில்லை என்றுதான் நான் சொல்றேன். ஒரு காரியத்திற்காக உங்களை பரிசுத்தப்படுத்தாதீங்க, ஒரு காரியத்திற்காக உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்திற்காக நம்மை பரிசுத்தப்படுத்த, காரணத்தை வச்சு தான் பரிசுத்தப்படுத்தக்கூடாது. புரியுதா? எந்த ஒரு காரணத்தை வச்சு, இப்ப இன்னைக்கு கம்யூனி நிறைய பேர் ரொம்ப பரிசுத்தப்படுத்திட்டு வந்திருப்பீங்க, நிறைய பேர் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா கம்யூனியனுக்காக. ஒரு கம்யூனியனுக்காக உங்களை பரிசுத்தப்படுத்தாதீங்க. புரியுதா? ஒரு காரணத்திற்காக, ஒரு ஜபத்துக்கு பதில் வரணுன்றதுக்காக பரிசுத்தப்படுத்தாதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. காரணத்திற்காக பரிசுத்தமாகிறதும் தேவனுக்கு ஏற்றதல்ல. முதலாவது ஆண்டவர் சொல்லி சொல்லி மோசேக்கு அவன் கழட்டி போட்டான். இரண்டாவது யோசுவா சொல்லி ஜனங்க செஞ்சாங்க, பரிசுத்தப்படுத்தினாங்க ஒரு காரணத்துக்காக. மூணாவது ஒண்ணு இருக்குது, வாசிங்க சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு போவோம். மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசி. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து.
அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை,
பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை
எனக்கு காண்பித்தார்,
எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்,
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்.
சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினை நின்று தப்பு வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்,
அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான்.
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவான்னு குழப்பிக்காதே, அந்த யோசுவா வேற, இதுவரைக்கும் நம்ம தியானிச்ச யோசுவா வேற, இந்த யோசுவா வேற. இவன் பிரதான ஆசாரியனாகி யோசுவா, இந்த யோசுவா எங்க இப்படி வந்தான் யோசிக்க வேண்டாம். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நிற்கிறானாம். அழுக்கு வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? பாவக்கரைகள். பிரதான ஆசாரியனே ஒரு பரிசுத்தமான வஸ்திரம் தரிக்கவில்லை, அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான், பரிசுத்த குறைச்சலோடு நிற்கிறான். அப்பொழுது இவனை குற்றம் சாட்டுவதற்கு சாத்தான் அவனுக்கு விரோதமாக நின்றான். முதல் காரியம் மோசே விஷயத்தில் ஆண்டவர் சொல்லி பரிசுத்தமான செருப்பு கழட்டினான். இரண்டாவது காரியத்திலே பார்க்கும் பொழுது யோசுவா ஜனங்களுக்கு சொல்ற, நாளைக்கு அற்புதம் நடக்கணும், அதனால இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கீங்கன்னு சொன்னதுனால ஒரு காரணத்தோடு மனுஷனுடைய வார்த்தைக்காக பரிசுத்தமானாங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னதுனால, இரண்டாவது ஒரு மனுஷனாகி யோசுவா சொன்னதுனால, மூணாவது பிசாசு சொன்னதுனால. சாத்தான் வந்து சொல்றான் உனக்குள் அசுத்தம் இருக்கிறது, பிசாசு உங்களை குற்றப்படுத்துகிறான், அவனுக்கு பயந்துட்டு பரிசுத்தமாக கூடாது. பிசாசுக்கு பயந்துட்டு இப்படி இருக்கிறாங்க, பிசாசுக்கு பயந்துட்டு பரிசுத்தமாயிடுவாங்க. ஐயோ என்ன நடக்குமோ, பிசாசு நம்ம அடிச்சிருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, அவனுக்கு பயந்துட்டு பரிசுத்தமாகிறது, பிசாசுக்கு பயந்துட்டு. பிசாசு வந்து குற்றம் சாட்டு, அது வரைக்கும் வாழ்க்கையை பாருங்க, ஒண்ணுமே பண்ணல. இவன் ஆண்டவரையும் முன்வைக்கல, தன்னுடைய ஆசாரிய காரியத்தையும் முன்வைக்கல, தான் ஆசாரி என்பதையும் நினைக்கல. பிசாசு வந்து குற்றப்படுத்துகிற வரைக்கும் அழுக ரசைப்பட்டு உட்கார்ந்துட்டு. ஒன்னு ஆண்டவர் சொல்றது, ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு வந்து யாராவது மூலமா சொல்றது, அதையும் தாண்டி பிசாசு சொல்ற வரைக்கும் நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? பிசாசு வந்து குற்றப்படுத்துகிற அளவுக்கு. இப்ப மூணாவது பிசாசு வந்து குற்றப்படுத்துறான், சாத்தான் வந்து குற்றப்படுத்துகிறான், ஆனாலும் அப்படியே நிக்கிறான், இவன் ஒண்ணும் பண்ணல. ஆனா ஆண்டவரை பார்த்து என்ன செய்யறாரு, இவன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி வேற வஸ்திரங்களை கொடுங்க, வேற தலைப்பாகை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவனை பரிசுத்தம் பண்ற. இது மூணாவது ரகம். ஒன்று ஆண்டவர் சொல்லி, இரண்டாவது மனுஷன் சொல்லி, மூணாவது பிசாசு சொல்லி. இந்த மூணு பரிசுத்தம் நடந்துச்சு. இது மூணுமே ஆண்டவருடைய பார்வையில் ஏற்பானது அல்ல. அப்ப எப்படிதான் பரிசுத்தமாக ஆண்டவர் சொல்லி வேணானா, மனுஷன் சொல்லி வேண்டாம், பிசாசு சொல்லி வேண்டாம், அப்ப எப்படிதான் நான் பரிசுத்தமாகிறது? வாங்க உங்களுக்கு கடைசி அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு நாளாகவும் 5:13 வாசிக்கலாம். ரெண்டு நாளாகவும் 5:11. வகுப்புகளின் முறைமைகளை பாராமல்
ஆசாரியர் எல்லோரும்
தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். இதுதான் காரியம், இதுதான் சரியானது. ஆசாரியர் வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். இங்க என்ன நடக்குது? சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டிவிட்டான். அந்த ஆலய பிரதிஷ்டை நடக்கிறது. அந்த ஆலய பிரதிஷ்டையிலே ஆசாரியர்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக ஆயத்தமாறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே நடந்தது என்ன? வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். இதுதான் சரியான விதம். ஆசாரியர்கள் ஆரோனின் சந்ததியார் நிறைய பெறுகிறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு டேர்ன் டூட்டி வருது. இப்பொழுது நீ ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும், சீட்டு போடப்பட்ட உங்களுக்கு டேர்ன் டூட்டி வரும். மற்றவங்க டியூட்டி இல்லாதவங்க வந்து சொந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. டியூட்டி போடப்பட்டவங்க ரொம்ப பரிசுத்தமாய் வந்து ஆசாரிய ஊழியம் செய்வாங்க. ஏனென்றால் தேவர் சமூகத்தில் வரும் பொழுது பரிசுத்தம் இல்லாமல் வந்தால் தாங்கள் அடிக்கப்படுவார்கள், மரணம் கூட சம்பவிக்கும். அதுக்கு பயந்துட்டு தங்களுக்கு டேர்ன் வரும்பொழுது ஜாக்கிரதையோடு தங்களை பரிசுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இந்த ஆலய பிரதிஷ்டையில பார்க்கும் பொழுது தங்கள் வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். தனக்கு ஊழியத்திற்கான டேர்ன் வருதோ இல்லையோ, தான் ஊழிய செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குதோ இல்லையோ அது அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும் யாரும் சொல்லல, எந்த ஒரு நிர்பந்தமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் எல்லாரும் மனப்பூர்வமாய் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். நான் சொல்ற ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி 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 உங்களை போர்ஸ் பண்ணி வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி வேற வழி இல்லாம, யோ இப்படி மெசேஜ் வந்துட்டு இருக்குது ஆண்டபடி சொல்றாரு, வேற வழி இல்லையேன்னு பரிசுத்தம் ஆகாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஜெபத்துக்கு பதில் வரணும், உங்களுடைய காரியம் வாய்க்கணுன்றதுக்காக பரிசுத்தம் ஆகாதீங்க. மூணாவது, பிசாசுக்கு பயந்துட்டு பரிசுத்தம் ஆகாதீங்க. மூணுமே செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஸ்டெப் எடுக்கிறது மனப்பூர்வமாய், என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகினால் நான் அவருக்காக பரிசுத்தமாய் நிற்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இதுல இருக்கிற காரியமே வித்தியாசம். இந்த பரிசுத்தமாகுதலில் நடக்கிற ரிசல்ட் வேற. தெரியுமா, மோசையின் காரியத்தில் நடந்தது வேற. அந்த இடத்துல செருப்பை கட்டி போட்டான். அதுக்கு பிறகு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 4:5 படிச்சு பாருங்க. மோசையோடு ஆண்டவர் போராட வேண்டியிருக்கும். ஏன்னா சொல்லி சொல்லி நடந்தாச்சு. செருப்பை கட்டுனா செருப்பை தான் கட்டி போட்டான். அடுத்தது ஊழியத்துக்கு வேணும்னா, ஆண்டவரே நான் திக்கு வாங்கி நான் மந்தவனாவான், நான் சொன்ன ஜனங்க கேட்க மாட்டாங்கன்னா ஒரே போராட்டம் தான். அதுக்கு பிறகு அவனோட கடைசியில் சொல்லுவான், நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புன்றான். என்ன வந்துச்சு? ஏன்னா ஆண்டவர் சொல்லி சொல்லி நடந்த அப்படிதான் இருக்கும். வற்புறுத்தல் அப்படிதான் இருக்கும். கடைசியில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை காமிச்சு அப்புறம் தான் சரண்டர் ஆகிறானே தவிர, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை ரொம்ப போராட வேண்டி இருக்கும். 4:5 படிச்சு பாருங்க, பயங்கர போராட்டம் ஆண்டவருக்கு. யோசுவா விஷயத்துல பாருங்க, மனுஷன் சொல்லி பரிசுத்தம் ஆகிறது அது அந்த நேரம் தான். நாளைக்கு யோர்தான் படக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்தம், யோர்தான் படந்த பிறகு அப்புறம் என்னாச்சு? பழைய வாழ்க்கை தான். மனுஷன் சொல்லி சொல்லி ஒரு காரியம் நடக்கிறதுக்காக, ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்கணுன்றதுக்காக பரிசுத்தம் ஆனீங்கன்னா, அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்ச பிறகு நீங்க பழைய வாழ்க்கையில் போயிடுவீங்க. நிக்காது. பிசாசுக்கு பயந்து அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்தும், பரிசுத்தம் ஆவீங்க, அப்புறம் பயம் தெளிஞ்சிடும், ரொட்டீனா போயிடும். ஆனால் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என் ஆண்டவர் பரிசுத்தர் என்று அவரை பரிசுத்தராய் பார்த்து அவருக்காக தன்னை பரிசுத்தம் பண்ணுகிறானோ, அவன் தான் நிலைச்சு நிற்பான். மனப்பூர்வமாய் ஆண்டவருக்காக தன்னை பரிசுத்தப்படுத்துகிறானே, அவன் தான் கடைசி வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கர்த்தருக்காக நிற்பான். எத்தனை வருஷம் அவனை இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் அவனை வைத்திருந்தால் அது வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்பான். ஆண்டவருக்காக பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். இதன் ரிசல்ட் பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடக்கு பாருங்க. ஆசாரியர் 13-14 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி,
இந்த ஆசாரிகள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள்.
ஆசாரியர்
பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது என்று
அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
இதுதான் ரிசல்ட். அப்புறம் அடுத்த வசனம்,
அந்த மேகத்தின் நிமித்தம்
ஆசாரியர்கள்
ஊழியம் செய்து
நிற்கக்கூடாமல் போயிற்று.
கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
இதுதான் ரிசல்ட். எல்லாரும் பாடலாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாட தெரிஞ்சவங்க எல்லாம் பாடலாம். மகிமை இறங்க பண்ணணும், மகிமை சந்திக்கணும். அதுதான் டிஃபரன்ஸ். பாட்டு எல்லாரும் பாடலாம், மியூசிக் எல்லாரும் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். மகிமையை சந்திக்கணும். இந்த மகிமையை சந்திச்சதற்கு இந்த பாட்டு அல்ல, மியூசிக் அல்ல, அவரிடக்கூட இந்த பரிசுத்தம் தான் தேவ மகிமை அங்கே இறங்கி வர பண்ணிட்டு. அந்த பரிசுத்தம் தான் தேவ மகிமை. இந்த மாதிரி பிரத்யட்சமாக ஒரு மகிமை இறங்கினதாக பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு மகிமை, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. இதுதான் கர்த்தருடைய வீடு, மேகத்தினால் நிறையப்பட வேண்டும். அதுக்கு காரணம் பரிசுத்தம், மனப்பூர்வமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதல். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய ஆலயம், இதுதான் தேவனுடைய ஆலயம், அதை நிரப்பிற்று. காரணம் என்ன? பரிசுத்தம். ஒரே வார்த்தை, பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னபோது, நான் ஏதோ ஒரு சிங்கிள் லைன்ல ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு காரியத்துக்கு விலகிறது நினைக்காதீங்க. ஏதோ எதிர்ப்பாளரோடு தப்பான காரியம் செய்யாதபடி இருக்கிறது, அதை நான் பேசல. அது ஒரு பார்ட்டு தான். நீங்க பேச்சில உண்மை, அது பரிசுத்தம். பேச்சில பரிசுத்தம், சிந்தனையிலே தூய்மை, சிந்தனையிலே பரிசுத்தம், வார்த்தையிலே உள்ளதை உள்ளதென்று பேசுது, வார்த்தையிலே பரிசுத்தம். எல்லாத்திலையும் வாழ்முடைய நடவடிக்கைகள், செய்கைகள், பேச்சுகள், கேட்கிற எல்லாத்திலையும் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் நடக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாத்திலையுமே, சின்ன விஷயம் எல்லாத்திலையும் பரிசுத்தம். கர்த்தரை விசுவாசிக்கிறது, விசுவாசத்தில் தெளிவாக விசுவாசிக்கிறது, அதில் அவிசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, விசுவாசத்திலே பரிசுத்தம். கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறது, அன்பிலே பரிசுத்தம் இருக்கு. பைபிள் இருக்கு, தமக்கு முன்பாய் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி கிறிஸ்துவுக்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:3 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் பரிசுத்தம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பரிசுத்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார், அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும். நம்ம கூட இருந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை பார்க்க முடியும். நம்மை கர்த்தர் அவருடைய கரத்தின் பட்டயமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எரிகோவின் மதில்கள் உடையும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதுக்கு காரணம், பாதரட்சையை கலற்றி போடு, வாழ்க்கை இருக்கிற குறைவுகளை நீக்கி போடு, பரிசுத்தமாக நான் செய்கிறேன் என்றார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். யோசுவாவின் வாழ்க்கையில் எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவன் தடுமாறி நிற்கிறான். இந்த எரிகோவை எப்படி கடந்து போகிறது? இந்த எரிகோவின் மதில் சுவரை எப்படி மேற்கொள்வது? அவன் தடுமாறி நிற்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதியாக ஆண்டவர் இயேசு வந்து நிற்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் எதிராளியை சேர்ந்தவரோ, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன்.
ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது என்ன? நீர் எனக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிக்கிற காரியம் என்ன? நீ உன் கால்கள் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், உன் கால் இருக்கிற பாதரட்சை நீ கழட்டி போட்டாதான்ப்பா, நான் உருவின பட்டயத்தோடு உனக்காக நான் யுத்தம் பண்ண முடியும். நீ இந்த அழுக்கு பாதரட்சை போட்டுட்டே இருந்தேனா நான் உனக்காக ஒன்னும் செய்ய முடியாது. நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்கு எல்லாத்தையும் சுதந்திரிக்க செய்வேன். ஆனா நீ செய்ய வேண்டியது உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உனக்காக நான் எதையும் நான் செய்வேன், உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். அதுதான் ஆண்டவர் சொல்றது, உன்னை நீ பரிசுத்தப்படும். உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடும். உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்று. தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், அது எரிகோ, அது ஒன்றும் பரிசுத்த ஸ்தலம் கிடையாது. அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப எப்படி அது பரிசுத்த ஸ்தலமாய் மாறும்? ஆண்டவர் அங்க கால வச்சிட்டாரு, அதனால அது பரிசுத்த ஸ்தலமாய் மாறிடுச்சு. நம்முடைய சரீரம் அது சபிக்கப்பட்ட ஒரு சரீரம். நம்முடைய சரீரம் ஒரு பாவ சரீரம், பாவ சுபாவம் உள்ள சரீரம், ஜென்ம சுபாவம் உள்ள சரீரம், சபிக்கப்பட்ட ஒரு சரீரம். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் இதில் காலை வச்சிட்டாரோ, இது சபிக்கப்பட்ட சரீரம் அல்ல, இது பரிசுத்த ஸ்தலம். நான் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணும் பொருட்டு எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா உங்கள் சரீரம் ஒரு பரிசுத்த ஸ்தலமாகவே இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலம். இன்னைக்கு நீங்கள் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்பதை மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலம், கர்த்த கால வச்ச உடனே அது பரிசுத்த ஸ்தலமாய் மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தப்படுத்துகிறதில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று ஆண்டவருக்கு ஏற்காத வகை. அதுல மூன்று காரியத்தை சொன்னேன். ஒன்று மோசையோடு ஆண்டவர் சொல்லி ஒரே என்கிற தேவ பர்வதத்திலே வந்து அவன் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டுக்கிறான். அவன் எங்க வந்திருக்கிறான்றது அவனுக்கு தெரியல. தேவ பர்வதத்தில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் வந்து உலக காரியத்தை நம்ம மேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கரட்டி போடு. இது ஒரே, நீ நிக்கிற இடம் என்ன இடம் தெரியுமா? ஒரே. இது தேவனுடைய பர்வதம். இங்க வந்து ஆடு மேய்க்காத, இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பர்வதம். இது செருப்பை கழட்டி போடு, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. ஆண்டவர் சொல்லி சொல்லி அவன் செஞ்சான். அதனால அவன் அடுத்த நேரத்தில் திரும்பியும் ஆண்டவர் அவனோடு போராட வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லி 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 பரிசுத்தமாகணும்னு நினைக்காதீங்க, அது தவறு. இரண்டாவது, யோசுவா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு காரணத்திற்காக ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக பரிசுத்தமாகாதீங்க, அதுவும் தவறு. உங்க ஜபத்துக்கு ஒரு பதில் வரணும்ன்றதுக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணாதீங்க, அதுவும் தப்பு. வேண்டாம், தப்பது. மூணாவது, சாத்தான் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை குற்றப்படுத்தின. அவன் குற்றப்படுத்துற வரைக்கும் இவன் தன்னை சுத்தமா வைக்கல. அவன் வந்து குற்றப்படுத்துகிற லெவல் வரைக்கும் விட்டு விட்டான். அப்பவும் அப்படியேதான் நிக்கிறான். ஆண்டவரா பார்த்து அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்தாரு. சாத்தானே வந்து குற்றப்படுத்துறானே, பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்துகிற அளவுக்கு இருந்து ஆண்டவராய் உங்களை மாத்துற அளவுக்கு நீங்க விட்டு வைக்காதீங்க, அதுவும் தப்பு. ஒன்று கர்த்தருக்காக, இன்னொன்று கர்த்தர் சொல்லிய செய்யறது, ரெண்டாவது மனுஷன் சொல்லி செஞ்சது, மூணாவது பிசாசு சொல்லி செஞ்சது. மூணுமே தப்பு. நாலாவது, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுதல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு ஜபத்துக்கு பதில் வரணும் எதிர்பார்த்து இல்லாம, எந்த ஒரு பிசாசை பத்தி பயம் இல்லாம, ஆண்டவர் வற்புறுத்தலோடு இல்லை, கஷ்டத்தோடு இல்லை, மனப்பூர்வமாய் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. மனப்பூர்வமாய் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. அங்கதான் தேவ மகிமை இறங்கி வரும். ஆண்டவர் வற்புறுத்தி உங்களை நீங்க சுத்தம் பண்ணினீங்களா, தேவ மகிமை பார்க்க முடியாது. ஆனால் நீங்களாகவே மனப்பூர்வமாய் உங்களை பரிசுத்தம் பண்ணினால் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீங்க. அங்கதான் தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில வரும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றது. அங்கதான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அங்கேதான் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது போல உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். அங்கதான் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல உங்கள் கையில் எடுப்பார். அங்கதான் கர்த்தர் உங்களை கையில் எடுக்க முடியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு அடிப்படை பல விஷயங்களை எங்களுக்கு ரகசியங்களில் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் எப்படி பரிசுத்தம் அடையக்கூடாது, எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை பராக்கிரமசாலியாகிய, பயங்கர பராக்கிரமசாலியாக உம்முடைய கரத்தின் பட்டயமாக எங்களை நீங்க பயன்படுத்துவதற்கு நாங்கள் பாதரட்சை கலட்டி போட வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. தகப்பனே, இந்த விஷயத்தை நாங்கள் ஜாக்கிரதையாகிறது எப்பொழுதும் மனப்பூர்வமாய் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த வற்புறுத்தல் இல்லாமல் நாங்கள் பரிசுத்தமடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் நீங்க.